விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
இனிய இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய புது செருப்பு கடிக்கும் என்ற கதையினை நம்மிடையே சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
இனிய தமிழ் இதயங்களே வணக்கம். மீண்டும் ஜெயகாந்தன். இன்றைய கதையின் தலைப்பு வேடிக்கையானதுதான், புது செருப்பு கடிக்கும். எனக்கு ஜெயகாந்தனிடத்தில் மிகுந்த மரியாதைக்கு ஒரு காரணம் அவருடைய கதைகளினுடைய தலைப்பு, புது செருப்பு கடிக்கும். உங்களுக்கு நந்தகோபாலை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த கதையிலே இப்பொழுதுதான் திருமணமானவர், 6 மாதம் இருக்கும். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நண்பர்களே, கவனத்தில் கொள்ளுங்கள், ஜெயகாந்தன் கதைகளெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டவை. 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இப்பொழுது அவரது பேனா எழுதவில்லை, அது நாம் செய்த துரதிருஷ்டம். திருமணமானவர் என்றாலே ஒரு தனி கலை இருக்கும். ஆனால் இந்த நந்தகோபால் 6 மாதத்தில் முகம் வாடி வதங்கி இருக்கிறான், எரிச்சல் பட்டு இருக்கிறான். ஏன்னு கேட்டா அவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து வரல, ஒத்து போகல. என்ன சார் இந்த காலத்து கதை மாதிரி இருக்கேன்னு கேட்குறீங்களா? இப்போதான் கல்யாணம் ஆகி 1 வாரம் கழித்தே ஒத்து போகாமல் இருக்கு. இதுக்கு காரணம் வேற, அதுக்கு காரணம் வேற. ஏன் ஒத்து போகலன்னு சொன்னா, இந்த புதுசாக மாட வண்டியில் பூட்டினா மாடு மிரளும், மிரட்சி அடையும். அதுவரை அந்த நுகத்தடியை சுமக்காத மாடு நுகத்தடியை கழுத்தில் போட்ட உடனே மிரளும் சில பசுமாடு, சில மாடுகள். அது மாதிரி அந்த காலத்து பெண்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இப்ப மாதிரி தொலைக்காட்சியோ கணினியோ பல செய்தி ஊடகங்கள் இல்லை. அதனால அவங்க திருமணத்தை ஒரு ஆசையா பார்த்தாலும் ஒரு பயத்தோட பார்த்தாங்க அந்த காலத்து பெண்கள். அதுவும் கிராமத்தில் உள்ள இன்னும் ஒன்றுமே தெரியாத பெண்கள், அதாவது அச்சம் மடம் சொல்றாங்க பாருங்க, அந்த மடந்தையர், அவங்க இன்னும் பயப்படுவாங்க. பல பேர் வந்து கணவனுக்கு பரிமாறுற பொழுது புது கணவனுக்கு பார்த்தீங்கன்னா கை நடுங்கும், கை ஆடும். ஏதோ ஒரு புது புது ஆளோட பழக போற ஒரு இது. இன்றைக்கு ஹாய் ஹலோ அப்படின்னு போயிடுறாங்க, அன்றைக்கு அப்படி இல்லை. ஆனா இந்த இளைஞர்களுக்கு திருமணத்தில் ஒரு வேகம் இருக்கும், பெண்களுக்கு பயம் இருக்கும், இளைஞர்களுக்கு வேகம் இருக்கும். இந்த வேகத்துக்கு ஈடுகெடுக்க முடியாம பயம், அவங்களுக்கு பயம். அது மட்டும் இல்லாம அந்த இரவு வாழ்க்கையின் மீது சில பெண்களுக்கு ஒரு அருவறுப்பு ஏற்பட்டிருக்கும். இரவு வாழ்க்கை என்பது அருவறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டிய ஒன்று, ஆனால் சில வெளிப்பாடுகள் அருவறுப்பை ஏற்படுத்தக்கூடும். அது இந்த பெண்களுக்கு தெரியாது, பழக்கமில்லை என்பதனாலே அவர்கள் மிகுந்த கூச்ச வயப்பட்டு என்று அருவறுப்பு அடைவார்கள். இந்த இடத்துல தான் பிளவு உண்டாகி விடுகிறது. அவர்கள் இரவு வாழ்க்கைக்கு வர பயப்படுவார்கள், தவிர்ப்பார்கள். மற்ற கதைகளைப் போல இல்லை ஜெயகாந்தன் கதைகள். அவர் யாரும் செல்ல முடியாத இடங்களுக்கு சென்று தொட்டு காண்பிப்பார், பல இருட்டு அறைகளை திறந்து காண்பிப்பார். நமது உள்ளங்கள் போலித்தனங்களாலே மூடப்பட்டு வைத்திருக்கிறோம், அதை திறந்து காண்பிப்பார். அவருடைய பேனா விரசம் இல்லாமல் திறந்து காண்பிக்கும். மற்ற பேனாக்கள் எல்லாம் மூடப்பட்ட இடங்களிலே. அதனால இவனுக்கு வாழ்க்கை அழுத்து போகிறது. ஒரு நாள் ராத்திரி நந்தகோபால், அவன் மனைவி பெயர் வசலா, அவள் எப்படி படுப்பான்னு சொன்னா, கணவனை நோக்கி படுக்காமல் படுக்கையில் சுவரை நோக்கி படுத்திருப்பாள். இவனுக்கு கோபம், எந்திரிக்கிறான், கதவை படீர்னு சாத்துறான். அவள் திரும்பி பார்க்கல. அவனுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வருது. ஏனென்றால் வாழ்க்கை வீணாகிறது என்ற கோபம் ஒன்று, தன்னை மதிக்கவில்லையே என்ற கோபத்தில், ஏய் நான் வெளியே போயிட்டு வரேன். அவன் பதிலே சொல்லல, என்ன பதில் பேசாம இருக்க? நான் என்ன உன கொஞ்சதுக்கா கூப்பிடுறேன்? நான் ஒன்னும் கொஞ்சவல்ல உன்னை, நான் கிளம்புறேன் என்று கத்தி விட்டு போகிறோம். வெளியே அந்த வீட்டு முறவாசக்காரி, சாமி எப்ப வருவீங்க கேக்குறா. அது எனக்கே தெரியாது. வாழ்க்கை என்பது சில நேரங்களில் நமக்கே விடை தெரியாத கேள்விகளாக அமைந்து விடுகின்றன. அப்படி நடந்து போறான் காலார. அப்ப பழைய சம்பவங்கள் ஞாபகம் வருது. அவங்க அம்மா தான் கட்டாயப்படுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான். ஏன்னு கேட்டா அவனுக்கு சின்ன வயசுல கசப்பான அனுபவம். அவங்க அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போடுறவங்க. அந்த கிராமங்கள்ல அடிக்கடி நிறைய வீடுகள் நடக்கும். ராத்திரி 8 மணிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புருஷன் மனைவியுடைய கூந்தலை பிடிச்சி இழுத்து அடி அடின்னு அடிச்சு நெய்ய புடைப்பான். காலையில பாத்தீங்கன்னா அடி வாங்கின மனைவி புருஷனுக்கு பணிவிட செஞ்சு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நந்தகோபாலுக்கு அவங்க சண்டையே அருவறுப்பா இருக்கும். என்னடா விடிஞ்சா அஞ்சிருச்சா நம்ம அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னு. அதை விட என்ன அருவறுப்புன்னு கேட்டீங்கன்னா அவங்க சமாதானமா போறாங்க பாருங்க, அது இன்னும் அருவறுப்பா இருக்குங்கிறான். அதனால அவன் கல்யாணமே வேண்டாம்னு வச்சிருந்தான். அவங்க ஆத்தாகாரி தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சான். அது மட்டுமல்ல, இந்த கிரிஜாவும் ஒரு காரணம். எந்த கிரிஜா? இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது அவனுடைய அலுவலகத்தில் ஒரு பகுதி நேர வேலைக்கார பொண்ணா ஒரு பொண்ணு வந்து போய்கிட்டு இருந்தா. தெலுங்கு பேசுறவங்க, மெட்ராஸ் தெலுங்கு, அதாவது இங்கேயே இருக்கவங்க ஆனா தாய்மொழி தெலுங்கு. மெட்ராஸ் தெலுங்குன்னு சொன்னா பாதி தமிழா இருக்கும் பாதி தெலுங்கா இருக்கும். ஏய், மூலையில கடப்பார உந்தி எடுத்துக்கின்னு ராரா. உந்திங்கிறது ராராங்கிறது. அப்படின்னா அவங்க தமிழர்களோட இணைந்து வாழ்க்கை நடத்தியவர்கள். அந்த கிரிஜா வந்து ரொம்ப ஏழை, படிப்பு ரொம்ப இல்லை, அதனால ஒரு நிரந்தர வேலையும் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு எடுபடி வேலைக்கு வருவாங்க போவாங்க, ஒரு பகுதி நேர வேலைக்கு வருவாங்க. எடுபடின்னு சொன்னா கீழ்த்தரமான வேலை இல்லை, அந்த அலுவலகத்திலேயே ஒரு சாதாரண வேலை. அதோட அவங்களுடைய வயசின் காரணமாகவும் பல இளைஞர்களோட பழக நேரிட்டது. அதனால வந்து பல இளைஞர்களோட இரவு வாழ்க்கையையும் பகிர நேரிட்டது. அதுல ஒளிவு மறைவு கிடையாது. நல்ல பெண், ஏமாற்று இல்லை, பணங்காசுக்காக இல்லை. ஒரு முறை அவ சொல்றா, அந்த கிரிஜா, மிஸ்டர் நந்தகோபால் ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அப்ப சரின்ட்டு இவன் காப்பிக்கு ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்கிறான், காப்பிக்கு சொல்லலாம்னு நினைக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்டவோ, நான் ரொம்ப பசியோட இருக்கேன் நந்தகோபால், எனக்கு நிறைய பலகாரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவனுக்கு புரியுது, அவளுடைய வறுமை புரியுது. அப்ப அவ சொல்றா, நீங்க மெஸ்ல சாப்பிடுறீங்க, நீங்க மெஸ்ல உழுக்கிற பணத்தை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களை சமைச்சு போடுறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்கும், உங்களுக்கு சாப்பாடு ஆகிடும் அப்படின்னு சொல்றான். சரி, நல்ல யோசனையா இருக்கேன்னு சொல்லி அவ வீட்டிலேயே தங்கியிருக்கான். 2 மாசம் வாழ்க்கை நடக்குது, முழுமையான வாழ்க்கை நடக்குது. அதாவது கணவன் மனைவிங்கிற பேர் இல்லை, ஆனா அந்த வாழ்க்கையை நடத்துறாங்க. இவன் புதியவன், அவள் பழையவள். இரவு வாழ்க்கைக்கு இவன் புதியவன், நந்தகோபால் புதியவன், அவள் பழையவள். அதனால அவள் இவனுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறாள். நம்ம நாட்டில் வந்து பால் கல்வி என்பது அறியாமையாகத்தான் இருக்கப்பட்டிருக்கிறது. சொல்லி தெரிவதில்லை என்று சொல்வார்களே தவிர அதில் பல பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இவள் கற்றுக் கொடுத்ததுனால அவன் பக்குவப்படுகிறான். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்ப இந்த 2 மாசம் வாழ்க்கையில் அவ சொல்லிடுறா, சரி உங்க வீட்டில் திருமணம் பேசுறாங்க, இனிமே நீங்க இங்க இருக்கக்கூடாது, நீங்க பழைய மெஸ்ல போய் சாப்பிடுங்க, உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துங்க, முடிஞ்ச போது நீங்க ஒரு நல்ல நண்பனாக வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப என்ன பண்றான் நந்தகோபால்? அவனை அறியாமலேயே கிரிஜா வீட்டுக்கு செல்லுகிறான். 11 மணி இருக்கும் இரவு. இவனை பார்த்தோன்னே அவள் திடுக்கிடுகிறாள், ஆச்சரியப்படுகிறாள். எப்படி இருக்கு வாழ்க்கைன்னு கேக்குறா. என்னங்க போங்க வாழ்க்கை, நீங்க சும்மா இல்லாம எங்க அம்மாவும் நீங்களும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அவ ஒத்தே வரமாட்டேங்கிறா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு அறுவறுப்பா பாக்குறா அப்படின்னு சொல்றான். அப்ப அவ சொல்றா, இந்த கிரிஜா, ஏங்க அவ சின்ன பொண்ணு, என்ன 17 வயசு இருக்குமா? ஆமா, கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ, சூழ்நிலையே புதுசு, நீங்க இருக்கிறது நகரம், முதல்ல சூழ்நிலை புதுசு, அம்மா அப்பா விட்டுட்டு வர்றா, எல்லாத்தையுமே விட்டுட்டு வர்றா, நல்லா கவனிங்க நீங்க, எல்லாத்தையுமே விட்டுட்டு வர்றா, உங்களோட ஒட்டி பழகணும் அது கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க அதுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணி நம்ம நாட்டில் என்ன பண்ணிடுறோம், கல்யாணத்தன்றே முதலிரவு என்று சொல்லிவிட்டுக்கிறோம். அது இன்னும் பயமா போகுது. இப்ப நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, முதல் முறை என்னோட இருந்த போது நீங்க எவ்வளவு தடுமாறுனீங்க, எவ்வளவு பயந்தீங்க, வேத்து கொடுச்சா இல்லையா உங்களுக்கு, நான் எவ்வளவு உங்களுக்கு அதை பக்குவமாக அறிமுகப்படுத்தினேன். அது மாதிரிங்க நீங்க அவளுக்கு அறிமுகப்படுத்தணும், மெது மெதுவா சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் என்னங்க அறிமுகப்படுத்தி சொல்லி கொடுத்து, அப்படி சொல்லாதீங்க. நீங்க ஏன் என்னை திருமணம் பண்ணிக்காம இருந்தீங்க அப்போ, ரொம்ப பிடிச்சு போச்சு என்ன உங்களுக்கு, ஏன் திருமணம் பண்ணிக்கல? ஏன்னா நான் இரவு வாழ்க்கையில ட்ரைனிங் எடுத்தவ. பொதுவாக ட்ரைனிங் எடுத்தவங்களத்தான் எல்லா இடத்துலையும் எடுத்துப்பாங்க, ஆனா திருமணத்தில் மட்டும் ட்ரைனிங் எடுத்தவங்களை எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு நான் திருமணம் பேசுறேன், அப்போ இந்த பொண்ணுக்கு 10 வருஷம் திருமண இரவு வாழ்க்கையில ட்ரைனிங் இருக்குங்கன்னு சொன்னா நீங்க திருமணம் பண்ண ஒத்துப்பீங்களா? மாட்டோம். ஆனா நீங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். சரி, நான் முயற்சி பண்றேன் என்று ஒரு மன தெளிவு பெற்று அவன் வீடு நோக்கி வர ஆரம்பிக்கிறான். அப்போ வாசல்ல செருப்பு போட்டிருந்தான், செருப்பை தேடி பார்க்கிறான், இருட்டில் மறைஞ்சிருந்துச்சு. என்னங்க இது, அப்படி பளபளன்னு மின்னுது, புது செருப்பா அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆமாங்க, நேற்று தான் வாங்கினேன், ஏண்டா வாங்கினோம்னு இருக்கு, பழைய செருப்பு நல்லா இருந்துச்சு, அது அருந்து போச்சு, இது வாங்கினா பாருங்க கால் பூரா கடிச்சு கடிச்சு வச்சிருக்கு. உடனே அவன் சிரிக்கிறார். ஆமாங்க, புது செருப்பு கடிக்கத்தாங்க செய்யும், அதுக்காக நீங்க செருப்பு கிளவி பழைய செருப்பையா வாங்குவீங்க? இல்லை இல்லை, அது மாதிரி உங்க மனைவி புது செருப்பு கொஞ்சம் கடிக்கத்தான் செய்யும். ஆக புது செருப்பு கடிக்கும், அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை கடிக்காது, வாழ்க்கை இனிக்கும். எனக்கு நினைவுக்கு வருகிறது, ராஜாஜி ஒரு முறை கூறினார், இந்த புதிதாக திருமணம் ஆகி வருகிற பெண்களினுடைய சிரமங்களை பற்றி அவர் மிக அற்புதமாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். கணவன்மார்களே, ஒன்றை கவனத்திலே கொள்ளுங்கள், நீங்கள் எச்சில் வாணி ஊற்றுகிற, எச்சிலை ஊற்றி வைக்கிற அந்த தலையணையில் உங்களுடன் ஒரு சேர படுத்துக்கொள்ள சமகித்து வருகிறாளே, அவளுக்கு நீங்கள் எவ்வளவு மரியாதை காட்ட வேண்டும், மரியாதையில் எவ்வளவு ஆதரவு காட்ட வேண்டும் என்று கேட்கிறார். நமக்கே அடுத்த நாள் தலையணியை பார்த்தா மனசு வராது, ஏனென்றால் பல பேருக்கு காலையில் அந்த எச்சில் ஊறும், தூக்க கலக்கத்தில் அந்த எச்சில தலகாணிக்கு தாரை வாட்டி விடுவோம், சில தலகாணி ஈரமாகவே முதும்பி இருக்கும். அப்படி அந்த தலையணையில் நம்மளோட விட்டு பிரியாம விட்டு விலகாம அதை சகித்து கொண்டு வாழ்கிறாளே, மற்றவற்றை சகித்துக் கொள்ளலாம், அது பெரிய சகிப்பு தன்மை அல்ல, இந்த மாதிரி அருவறுப்பான ஒன்றை சகித்துக் கொள்கிறா பார்த்தீங்களா, நாம் விடுகிற குரட்டையை கொட்டாவியை, நம்முடைய குணஷ்டைகளை, நம்முடைய அங்க சேஷ்டைகளை, அருவறுக்கத்தக்க இந்த இவற்றை சகித்துக் கொள்கிறாள். நம்மால் நம்முடைய அருவறுப்பை சகித்துக் கொள்ள முடியாது. எனவே அந்த பெண்களை காப்பாற்றுங்கள், ஆதரவு தாருங்கள் என்று ராஜாஜி கேட்டுக்கொண்டார். அதுதான் இந்த புது செருப்பு கடிக்கும்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் திருமிகு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய புது செருப்பு கடிக்கும் என்ற கதையினை நம்மிடையே சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஃபிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.